4.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் 15 திகதி எம் தமிழுக்கு குரோதி வருடம் ஐப்பசி திங்கள் 29 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1446 வருடம் ஜமாத்துல் அவ்வல் மாத பிறை 12. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் எம் அனைவருக்கும் நலமை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக எம்முடன் மர்மூனிலிருந்து இடைய காத்து கொண்டிருப்பவர் எமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மேவின் கான்சன்ட்ரெயின் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். ஒரு சார்பு படாது நட்பு பகை இரண்டிடத்தும் ஒப்பு நிற்கும் நிலைமையே நடுவு நிலைமை எனப்படும். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் இருந்து 8வது குறளை பார்க்க இருக்கின்றோம். 118வது குறள், வரையறுத்து காட்டும் துலாக்கோள் அதுபோல நடுவு நிலைமையால் சமமாக நின்று ஒரு பக்கமும் சாயாமல் நடந்து கொள்ளுதல் நீதி கூறும் அவ்வியத்து சான்றோர்க்கு அழகாகும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. வழக்கு தீர்ப்பது எளிதல்ல. தீர்ப்பில் நியாயம் அப்போது வரும். தீர்க்கும் நீதிபதியிடம் இருந்தால் சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும். நீதிபதி தமக்குள் எவ்வகை வழக்கம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அதாவது முன்னுக்கு பின் முரணில்லாமை, சொந்த வாழ்க்கையில் நடுவுள்ளமை, தம் விருப்பமும் அறிவும் ஒன்றுக்கொன்று மாறுபடாத தன்மை, தாம் கொண்ட வாழ்க்கை நோக்கு அறமதிப்புகளுக்கு முரணாக இல்லாத தன்மை ஆகியவை அவரிடம் இருக்க வேண்டும். மிக்க அறிவு தருக்க முறையிலான சிந்தனை, கருத்தை வெளிப்படுத்தும் திறமை ஆகியவை இருக்க வேண்டும். சுருக்கமாக கூறினால் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் உள்ள தராசு போல் அவர் இருக்க வேண்டும். தராசின் கோல் நேரான படுக்கை வசத்தில் நிற்க வேண்டும். அதன் இருபக்கமும் கட்டித்தொங்கும் தட்டுக்கள் சம எடை, கட்டியுள்ள கயிறுகள் சம எடை, சம நீளம், நடுமுள் சரியாக நடுவில் அமைந்திருத்தல் வேண்டும். இத்தனையும் உடையதாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று தவறாக இருந்தாலும் எடை சரியாக காட்டாது. அடுத்து நீதிபதியின் நோக்கு, எண்ணமிடம் முறை, பொருள் மைய நோக்காக இருக்க வேண்டும். அப்போதுதான் தம்மிடம் வரும் வழக்கை சரியாக புரிந்து கொண்டு கட்சிகள் எதிலெதில் மாறுபடுகின்றன என்பவற்றை வரையறை செய்து கொண்டு மாறுபடும் செய்திகள் நியாயம் எது என்று முடிவு செய்ய முடியும். இதுபோல தராசதன் இரு தட்டுகளிலும் முறையே வைத்த பொருள் இடைக்கல் ரெண்டும் ஒத்து இருந்தால்தான் முள் நடுன மையமாக நிற்கப்பெறும். விஞ்ஞான கூடத்தில் தராசை கண்ணாடி கூண்டில் வைத்திருப்பர். எதற்காக? சிறு காற்று அடித்தாலும் தராசு தட்டு அசையும், இடை சரியாக காட்டாது. அதுபோல நீதிபதி கட்சிகள் சீர்தூக்கி எது நியாயம் என்று கண்டாலும் பணம், அதிகாரம், செல்வாக்கு ஏதாவது ஒன்றால் நீதி தவறக்கூடும். அதற்கு அவர் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கமாக தீர்ப்பு கூறக்கூடாது. இவ்வாறு நீதிபதியின் உள்ளீடு, நோக்கு, கட்டுப்பாடு என்ற மூன்றும் நடுநிலைமை உடையனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல தீர்ப்பு வழங்க முடியும். இன்றைய சிந்திக்கும் வலை நீங்கள் கேட்டது திருக்குறளின் 12வது அதிகாரமான நடுவுண்லமை என்னும் அதிகாரத்தின் 8வது குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து நச்சிந்தனை. நச்சிந்தனை குட்டி கதையுடன் எம்முடன் இணைந்து கொள்பவர் நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர் சர்மா குருக்கள் அவர்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வான்வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய். உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலைகளை விவசாயி ஒருவரிடம் ஒப்படைத்து விடு இறைவா என்றான். கடவுள் உடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரம் கொடுத்து விட்டு போய்விட்டார். விவசாயி மகிழ்ச்சியில் மிதந்தான். அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய்யென்றான் பெய்தது. நிறுத்த சொன்னபோது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசையில் என வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதித்து திறந்து பார்த்து அறிந்து போய்விட்டான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச்சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியமில்லை. மீண்டும் கோபத்துடன் கடவுளை அழைத்தான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே சரியான விகிதங்களில் தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கடவுளிடம் கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலாவக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாம் ஐயா, உன் மழையும் காற்றும் நீயே வைத்து கொள்ளென்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்து விட்டான் விவசாயி. ஆம் அன்பு நேயர்களே, பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத பண்டம் போன்றது. எதிர்பாராத திருப்பங்கள்தான் நம் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றுகின்றன. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. அந்த அழகிய குட்டி கதையினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர் மழலை மொழியில் எங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். திரு சூரியகுமார் மற்றும் பிரியா தம்பதியினரின் செல்வ தமிழ் புதல்வி துவாரகா சூரியகுமார் தாய்மொழி தமிழே எங்கள் தமிழ் மொழி என்று தனது உரையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இதோ
தாய்மொழி தமிழே, என் தனிமொழி முதலே வாழ்க. வாய்மொழி பலவென்றாலும் வழிமொழி நீயேயானாய். காய்மொழி சிலவற்றுள் என் கனிமொழி நீதான் என்பேன். தாய்மொழி தமிழே என் தனிமொழி முதலே வாழ்க. சிறியவளெனது பேச்சை கேட்க வந்த அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் என்று உங்கள் முன் பேச எடுத்து கொண்ட விடயம் எங்கள் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சத்தமாக முழங்கினான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழன் என்ற ஒரு ஒப்பிட்ட இனம் எம் மண்ணில் வாழ்ந்தது என்ற அடையாளம். அதுதான் எம் இனத்தின் அடையாளம். தமிழ் எம் போன்ற சிறுவர்களுக்கு மத்தியிலே மெல்ல மெல்ல அழிந்து வருகின்றது. இப்படியே போனால் எதிர்காலத்தில் எங்கள் உருவத்தில் மனிதர்கள் வாழ்வார்கள். ஆனால் எங்கள் தமிழ் வாழுமா? சிந்தியுங்கள் பெரியோரே. எங்கள் தமிழ் அழியாம இருக்க போன்ற சிறுவர்களுக்கு தமிழ் அறிவை ஊட்டுங்கள். தமிழில் முதல் எழுத்துக்கள் 30 ஆகும். அவை உயிர் பன்னிரண்டாய் மெய் 18 அமையும். உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மை உருவாகின்றது. இவற்றுடன் ஆயுதெழுத்தும் சேர்ந்து தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள். அனைத்தையும் நாம் கேட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அதனை தொடர்ந்து இளந்தளிரை அலங்கரிக்க வருபவர் எமது சங்கநாதம் வானொலியில் அடிக்கடி தனது மொழிப்பற்றை பறைசாற்றி வரும் திரு சுதாகரன் மற்றும் வனிஷா தம்பதிகளின் செல்ல தமிழ் புதல்வியான செல்வி சுபீட்சா சுதாகரன் அவர்கள் எங்கள் கவிஞர் பூபாலசிங்கம் பிரதீபனின் கவிதையுடன் எங்களை மகிழ்க்க வருகிறார்.
தமிழ் தமிழ்.
உயிர் கொலை அனுபவம் ஒரு முறைதான் வருகிறது, ஆனால் மொழி கொலை ஒவ்வொரு கணமும் முள்ள நெஞ்சில் தைத்து பாறாங்கல்லாய் தலையில் விழுந்து தொடர் மரண நரகனுபவத்தை நமக்கு தருகிறது. என்னால் முடியவில்லை, நெஞ்சு பொறுக்கவில்லை, தமிழ் தவிர வேறுவெந்த ஒரு மொழியை வாழ்த்தி அந்த மொழியிலேயே கவி எழுதி பாடிப்பார். அதில் அதிசயக்கும் அளவுக்கு அளவிராது இரசனை பொங்க இன்பமிராது. ஆனால் தமிழ் பற்றி அதன் சிறப்பையோ அதன் இறப்பையோ கூறி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆளுக்கொரு கவியெழுதி பாடி சொல்லி கேட்டுப்பார். தமிழின் அழகு மேலும் மேலும் மெருகுபெறும், காதில் தீந்தமிழ் சுவை நிரம்பி வலியும். தமிழுக்கு மாத்திரமே உள்ள தனிச்சிறப்பு இது. நன்றி.
இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமூக அறிவித்தல். வருடாந்த ஸ்ரீலங்கன் ஃபுட்வியா 2024 வருகின்ற நவம்பர் மாதம் 16 சனிக்கிழமை, அதாவது நாளை, வெஸ்லி கம்யூனிட்டி சென்டரில் இலக்கம் 740 சன்ரிங்கம் ரோட் எக்ஸ்டென்ஷன் மவுண்ட் ரோஸ்களில் காலை 9 முதல் பிற்பகல் 3:30 வரை நடைபெறவிருக்கின்றது. இங்கு பல வகையான இலங்கை உணவு வகைகளான கொத்து ரொட்டி, பிரியாணி, ஹோப்பர்ஸ், லம்ப்ரைஸ், பிட்டு தோசை, இட்லி, ரோல்ஸ், கட்லட், ரோஸ்பான், மாலுப்பான், கிம்பிளாபான், வட்டிலப்பம், பருப்பு வடை, உளுந்து வடை என மற்றும் பல உணவு வகைகள் விற்கப்பட இருக்கின்றது. நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள் ஸ்ரீலங்கன் சொசைட்டி ஆஃப் நியூசிலாந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இம்முடன் இணைந்து கொள்ளவிருக்கிறார் இளம்பறை பாலச்சந்தன் அவர்கள். எங்கள் தமிழ்மொழியே என்னும் ஆக்கத்துடன் இம்முடன் இணைந்து கொள்கிறார்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்புகனிந்த வணக்கம் உரித்தாகிய எனது கவிதையின் தலைப்பு எங்கள் தமிழ்மொழி. எங்கள் தமிழ்மொழியே எழிலான தாய்மொழியே, காலத்தால் அழியாத கன்னி தமிழ்மொழியே, மண்ணில் நான் வாழ்வதற்கு மருந்தாக வந்தவளே, திருக்குறளும் திருகடுகம் நல்வழியும் நன்மறையாம், தேவாரம் முதலாக தேன்மொழியும் வாசகமும் ஆசார கோவைகளும் அருமருந்து ஆயினவே, சிலம்பு கலகலக்க சிந்தாமணியொழிக்க மணிமேகலை துலங்க குண்டலகேசியுடன் வளையா பதி அணிந்த வண்ண தமிழனங்கே, கம்பனின் கரம் பிடித்தாய், இளங்கோவில் இடம் பிடித்தாய், பாரதி உள்ளத்தே பாவாய் விளையாடி வள்ளுவன் வாழ்வில் வடிவாக நின்று கல்போல கண்ண தாசனையே மயக்கி அவ்வையை ஒட்ட கூத்தனை ஓம்பினாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தது தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறென்றும், ஓடையிலே என் சாம்பல் ஓடுகின்ற போது ஒளி உன் தமிழே சலசலத்து ஓடவென்றும் என்றவரும், தீந்தமிழை உண்ட தீம்பா புலவர்கள் பாடிய புகழெல்லாம் பாரில் தமிழ் உனக்கே, வேண்டுமென தமிழை வெட்டி சரித்தாலும் வேண்டுமது தடைக்கும் வீரம் இடுக்கோடு, ஆண்டாண்ட அரசர் சேர சோழருடன் பாண்டிய நாட்டு பரகணையில் வாழ்ந்த தமிழ், ஆண்டவனே அடியெடுத்து தந்த தமிழ் எம்முடனே வாழும் வாழ வழிவகுப்போம். பாராண்ட முகேந்தர் பழந்தமிழை வளர்த்தார்கள். பேராண்ட தமிழ் புலவர் பாதமிழை படைத்தார்கள். அருணகிரி திருப்புகளில் அழகுமொழி மொழிந்தார்கள். தேவார நாயர்னார்கள் திருமுறைகள் தந்தார்கள். திருக்குறள் தரும் அறிவு, திருவாசகமணிகள் திருமூல மந்திரங்கள் தெய்வ தமிழ் மணக்கும். நேசமொழிகளெல்லாம் தேசத்தில் வளர்துகான், தேசத்தை ஆண்ட தமிழ் திருவுளந்து நிற்கிறது. ஆளவொரு நாடின்றி அழகு தமிழ் அழிகிறது. பேசி வரும் தமிழினமே பின்வாங்கி நிற்கிறது. பெற்ற தாய் வழியை பிரத்தியாய் பார்ப்பதுவே குற்றம் என உணர்வாய், குலத்தை மறக்காதே. வந்த மொழி வளர சொந்த மொழி சோர்ந்து விட தந்தை மொழி மறந்து சிந்தை இழக்கின்றோம். முகவரியை தொலைத்து விட்டு முக்காடு போட்டு அடகை மறைத்து அரங்கத்தில் ஆடுகிறோம். விளக்கில் வீழும் விட்டில் பூச்சிகளாய் பழகு தமிழ் மறந்து பாழ்கிணத்தில் வீழுகிறோம். ஓடி வாருங்கள் உயர்தமிழை காப்பதற்கு, நாடி நரம்பெல்லாம் நம் தமிழ் ஓடட்டும். தாய்மொழியை தனித்துவத்தை தமிழூறும் அமுதத்தை செய்கள் சுகித்து செந்தமிழை பேசட்டும். மாயத்திடை மொழியில் மயங்கி மனம் மாளாமல் நேயத்தமிழ் மொழியே நித்தியமாய் நிலைக்கட்டும். மாயை திரை மொழியில் மயங்கி மனம் மாளாமல் நேயத்தமிழ் மொழியே நித்தியமாய் நிலைக்கட்டும். நாடிழந்தோம் மாடிழந்தோம் நல்ல மொழி நூலிழந்தோம். நம்மை நாம் இழக்கவில்லை, நம்ம மொழி நாம் வளர்ப்போம். கன்னிமொழியாதனானால் கடை அதற்கு இல்லை இல்லை. தொன்மை மொழி தமிழர் தொன்று தொட்டு வாழுகின்றோம். தமிழ் மொழி தாம் வளர்ந்தால் தமிழ்நாடு கைகூடும். தமிழ்மொழி தாம் வளர்ந்தால் தமிழ்நாடு கைகூடும். தமிழாளும் தன் ஆட்சி தாயகத்தில் தான் மலரும். தமிழாளும் தன் ஆட்சி தாயகத்தில் தான் மலரும். இங்கனம் வணக்கம் குறிவிடைபெறும் இளம்புரை பாலச்சந்திரன். வணக்க நேர்களே,
தொடர்ந்தும் கவிதினை வழங்க எமது பன்முக கலைஞர் பூபாலசிங்கம் பிரதீபன் அவர்கள். இதோ
சங்கநாதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கநாதம் நிகழ்வில் மெத்த பெய்திடும் மழை எனும் தலைப்பில் ஆன ஒரு கவிதையை வழங்க முன்வருகின்றேன். உலகம் முழுதும் மழை வெள்ளத்தால் இன்னலுறும் நாடுகள், மாநிலங்கள், மக்கள், அவர்களின் வலிகள், அவர்களின் இன்னல்கள், அதோடிணைந்த எமது இயற்கை சீற்றத்தின் நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதையை இன்று வழங்குகின்றேன். இந்த கவிதையை வழங்கும் தருணத்தில் திடீரென மழை கொட்டுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெத்த பெய்திடும் மழை, மழையை பிளந்து கற்பாறைகள் சிதைத்து சாந்து கலந்து நிலத்தை அகழ்ந்து கட்டட காடுகள் செய்தோம். மலையை பிளந்து கற்பாறைகள் சிதைத்து சாந்து கலந்து நிலத்தை அகழ்ந்து கட்டட காடுகள் செய்தோம். காடுகளாய் வாழும் தாவர சமூகத்தை கதற கதற ஈவிரக்கமின்றி இனப்படுகொலை செய்தோம். காடுகளாய் வாழும் தாவர சமூகத்தை கதற கதற ஈவிரக்கமின்றி இனப்படுகொலை செய்தோம். மக்களின் மதிப்பை பெற்றிடவென்றே மரநடுகை தினங்களில் மாத்திரம் பாசாங்காய் ஓரிரு செடிகள் நட்டோம். மக்களின் மதிப்பை பெற்றிடவென்றே மரநடுகை தினங்களில் மாத்திரம் பாசாங்காய் ஓரிரு செடிகள் நட்டோம். மண்ணினதும் மனிதனதும் வயிற்றில் மது நிரம்பி இளநீர் பழங்கள் உயராய் தாவரம் எமக்கும் தரு நீர் தவிர்த்தோம். மண்ணினதும் மனிதனதும் வயிற்றில் மது நிரப்பி இளநீர் பழங்கள் உயராய் தாவரம் எமக்கு தரு நீர் தவிர்த்தோம். இறப்பர் பிளாஸ்டிக் பொலித்தீன் மற்றும் இரசாயனம் பெட்ரோல் டீசல் எண்ணெய் இவை மிகை பாவனை செய்தோம். ரப்பர் பிளாஸ்டிக் பொலித்தீன் மற்றும் இரசாயனம் பெட்ரோல் டீசல் எண்ணெய் இவை மிகை பாவனை செய்தோம். ஆயிரம் மைல் ஆழம் வரையில் சுரங்கம் அகன்று பெரும் குழிகள் தோண்டி நிலத்தாயின் நிலை உழைத்தோம். ஆயிரம் மைல்கள் ஆழம் வரையில் சுரங்கம் அகன்று பெரும் குழிகள் தோண்டி நிலத்தாயின் நிலை உழைத்தோம். மனித மிருகங்களின் தீவினை விளைவால் மனம் பருந்தியும் ஆத்திரமுற்றும் மழையென முதலில் சொட்டு சொட்டாய் வானம் அழுதுபடித்தது கண்ணீர். மனித மிருகங்களின் தீவினை விளைவால் மனம் பருந்தியும் ஆத்திரமுற்றும் மழையென முதலில் சொட்டு சொட்டாய் வானம் அழுது வடித்தது கண்ணீர். வக்கிரம் பொறாமை வன்முறை வன்கொடுமையுடன் ஆணவம் கோபம் குரோதம் என மனங்களிலே கொடும் தீ வளர்த்தோம். வக்கிரம் பொறாமை வன்முறை வன்கொடுமையுடன் ஆணவம் கோபம் குரோதம் துரோகம் என மனங்களிலே கொடும் தீ வளர்த்தோம். நாம் வாழும் வீடான எமை தாங்கும் பூமித்தாயை அத்தீயினில் தள்ளி வாட்டி வதைத்தோம். நாம் வாழும் வீடான எமை தாங்கும் பூமித்தாயை அத்தீயினில் தள்ளி வாட்டி வதைத்தோம். நிலைகட்ட மாந்தர் செயலால் ஓசோன்படை கிழிந்து ஊதா கதிர் கசிந்து உலகப்பந்து உருகும் என்பது தெரிந்தும் ஊதி ஊதி தீயை மூட்டி கூட்டி உலையிலிட்டோம். நிலைகட்ட மாந்தர் செயலால் ஓசோன்படை கிழிந்து ஊதா கதிர் கசிந்து உலகப்பந்து உருகும் என்பது தெரிந்தும் ஊதி ஊதி தீயை மூட்டி கூட்டி உலையிலிட்டோம். வறட்சியாலும் வறுமையாலும் வாடும்போது மழையே மழையே மெத்தப்பெய் மண்ணில் வெள்ளம் நிறைய பெய் சோவென பெய் மழையே பெய்யென வருடம் தோறும் வரம் கேட்டோம். வறட்சியாலும் வறுமையாலும் வாடும்போது மழையே மழையே மெத்தப்பெய் மண்ணில் வெள்ளம் நிறைய பெய் சோவென பெய் மழையே பெய்யென வருடம் தோறும் வரம் கேட்டோம். எமது இன்னல் அறிந்து குற்றம் பொறுத்து எமக்கு கை கொடுக்கும் அவசரத்தில் அளவுக்கு மீறி வந்து பொழிந்தது மழை. எமது இன்னல் அறிந்து குற்றம் பொறுத்து எமக்கு கை கொடுக்கும் அவசரத்தில் அளவுக்கு மீறி வந்து பொழிந்தது மழை. ஒரு சான் வயிற்றுக்கு ஒரு பிடி உணவளிக்க மறுக்கும் மனிதருக்கு பாடம் புகட்ட ஆறு குளம் ஏரியென ஆயிரம் அடி ஆழ அகலமுடைய நீர்நிலைகளில் வாரி இறைத்தது வாய் நிறைத்தது வள்ளல் மழை. ஒரு சான் வயிற்றுக்கு ஒருபடி உணவளிக்க மறுக்கும் மனிதருக்கு பாடம் புகட்ட ஆறு குளம் ஏரியென ஆயிரம் அடி ஆழ அகலமுடைய நீர்நிலைகளில் வாரி இறைத்து வாய் நிறைத்தது வள்ளல் மழை. கடலின் உப்பு நீரளவுக்கு சவால் விடுத்து கட்டடங்களின் முடிவரை முட்டிட நன்னீர் இறைத்து நிலத்தை நிறைத்தது மழை. வெள்ளத்தின் வடிவில் இம்முறையும் ஓர் சுனாமி வந்தது. கடலின் உப்பு நீரளவிற்கு சவால் விடுத்து கட்டடங்களின் முடிவரை முட்டிட நன்னீர் இறைத்து நிலத்தை நிறைத்தது மழை. வெள்ளத்தின் வடிவில் இம்முறையும் ஓர் சுனாமி வந்தது. தன் வருகையாலும் வானுயிர் வெள்ளத்தாலும் மூழ்கித் திணறி மூச்சிழந்து உயிர் துறந்தோரதும் ஆதரவிழந்து அகதியானோரதும் நிலையெண்ணி தொடர்ந்தும் ஓவென்று அழுகின்றது மழை. இது மெத்த பெய்திடும் மழை. தன் வருகையாலும் வானுயிர் வெள்ளத்தாலும் மூழ்கித் திணறி மூச்சிழந்து உயிர் துறந்தோரதும் ஆதரவிழந்து அகதியானோரதும் நிலையெண்ணி தொடர்ந்தும் ஓவென்று அழுகின்றது மழை. இது மெத்த பெய்திடும் மழை. நன்றி.
நன்றி நீர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளில் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புதசிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தியின்.